நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 25 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் 1000 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளது குறித்த செய்திகள், அங்கு ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் லும்பினியில் உள்ள பிக்குவின் கருத்துக்கள் மற்றும் அடுத்து என்ன என்று குறித்த ஒரு பார்வை.
சுற்றுலா ஸ்தலங்கள் நிறைய இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பல குடும்பங்கள் நிலையில் தடுமாறி கொண்டிருக்கின்றன.
இதே நிலநடுக்கம் இந்தியாவின் வடபகுதியில் உணரப்பட்டுள்ளது குறித்த செய்திகள், இலங்கையின் மலையக பகுதியில் 200 முதல் முறையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி வழங்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து ஒரு பார்வை.
இன்று சரித்திரத்தில் முதல் முறையாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கென சொந்த காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது.
அந்த வீட்டை கட்டிய பிறகு அந்த வீடு எனக்கு சொந்த, நான் விரும்பியவனுக்கு விற்பனை செய்வேன் அப்படிங்கிற உரித்து தான் அவனுக்கு வழங்க வேண்டும். அதை விட்டு போட்டு நீ இன்னாருக்கு தான் இந்த வீடை வழங்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு உரிமை மறுப்பு. அங்கே
கூலித்தமிழ் புத்தகத்தை எழுதியுள்ள நித்யானந்தன் அவர்களுடன் ஒரு பேட்டி, நேயர் நேரம் ஆகியவை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு அருகே ஏற்பட்ட பேரழிவை தந்த பூகம்பத்தில் 1000 பேர் வரையிலானோர் பலியாகியிருக்கின்றார்கள். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கின்றார்கள். காத்மாண்டுவில் இருக்கின்ற மீட்பு பணியாளர்கள் விரக்தியடைந்த நிலையில் சில இடங்களில் புதையுண்டவர்களை மீட்க வெறும் கைகளால் தோண்டிக் கொண்டிருந்ததை உள்ளூர் தொலைக்காட்சிகள் காண்பித்தன. 7.8 அளவிலான இந்த பூகம்பம் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களை நிர்மூலமாகிவிட்டது. அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கின்ற நேபாள அரசாங்கம் தமக்கு சர்வதேச உதவி தேவை என்று கோரியிருக்கின்றது.
இந்த பூகம்பத்தால் இமயமலையில் பனிச்சரிவுகள் பல இடங்களில் ஏற்பட்டதுடன் அதில் பல மலையறிகள் பலியாகியுள்ளனர். இமயமலையின் அடிவார முகாமின் சில பகுதிகள் புதையுண்டு போயின. இந்த பகுதியுடனான தொடர்புகள் குறைந்து போனதால் அங்கிருந்து தகவல்களை பெற முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வட இந்தியாவிலும் பல கட்டிடங்கள் இடிந்துள்ளன. 30 அதிகமானோர் அங்கு பலியாகியுள்ளனர். திபெத்திலும் வங்கதேசத்திலும் 6 பேர் பலியாகியுள்ளனர்.
ஒரு இராணுவ போக்குவரத்து விமானத்தில் 3 உதவிப் பொருட்களையும் 40 பேர் கொண்ட இடர்கால மீட்புக் குழுவையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேபாளத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். நடமாடும் மருத்துவமனை ஒன்றும் மற்றும் மேலதிக நிவாரணப் பொருட்களுடன் மேலும் 3 விமானங்களும் அங்கு செல்லும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். நேபாளத்திலிருந்து கூறப்படுகின்ற எந்த விதமான உதவியையும் வழங்க பிரான்ஸ் தயாராக இருப்பதாக பிரெஞ்சு அதிபர் பிராங்கோ ஆலந்தே அவர்கள் கூறியிருக்கின்றார். அவரது அலுவலகத்தில் இருந்து வந்த அறிக்கை ஒன்று நேபாள மக்களுடனான பிரான்சின் ஒத்துழைப்பை பிரதிபலித்திருக்கின்றது.
முன்னாளில் ஆர்ஸ்விச் வதை முகாம் கைதியாகவும் பின்னர் போலாந்தின் வெளிவிவகார செயலாளருமாக இருந்த வாரிஸ்வா வாடோசிஸ்கிக்கு போலாந்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தனது 93 வயதில் வார்சோவில் அவர் காலமானார். திரு வாடோசிஸ்கி போலாந்தின் போர்க்கால எதிர்ப்பு இயக்கத்தின் அங்கத்தவராக இருந்ததுடன் தனது வாழ்வை பணையும் வைத்து யூதர்களை காப்பாற்றினார் என்பதற்காக இவர் பின்னாளில் இஸ்ரேலால் கௌரவிக்கப்பட்டார். இவர் தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை ஜெர்மனியர்கள், போலாந்துக்காரர்கள் மற்றும் யூதர் ஆகியோருக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் செலவு செய்தார் என்பதுடன் 2 உலக யுத்தத்தின் சரித்திரம் குறித்த புத்தகங்களை எழுதினார். இவரது இறப்பை மிகப்பெரிய இழப்பாக போலந்து நாட்டு தலைவர் வர்ணித்து கூறியுள்ளார்.
ஜோர்தானுடனான எல்லைக் கடவையில் ஈராக் பக்கமாக தற்கொலையாளிகள் தாக்கியதில் பாதுகாப்பு படையினர் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ட்ரோஃபில்ஸில் இருக்கின்ற எல்லைக் கடவையில் 3 கார்கள் குண்டுகளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு கூறியிருக்கின்றது. பதிலுக்கு ஜோர்தான் தமது பக்கமாக இந்த எல்லைக் கடவையின் பாதுகாப்பை அதிகரித்திருக்கின்றது. முன்னதாக அன்பார் மாகாணத்தில் இன்னொரு இடத்தில் நடந்த கடுமையான சண்டையில் 2 ஈராக்கிய உயரதிகாரிகளையும் பல படையினரையும் இஸ்லாமிய அரசு கொண்டிருக்கின்றது. தாம் பிடித்த 50 அதிகமான படையினரை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஒட்டுமொத்தமாக சுட்டுக் கொண்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. அன்பார் பெரும்பாலும் ஜிகாதிகளின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது.
இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தலுக்காக மரண தண்டனை வழங்கப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் 9 பேர் உட்பட 10 பேரில் குறைந்தது 2 பேருக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்குவதற்கு முறையான அறிவிப்பை இன்று சனிக்கிழமை இந்தோனேஷிய அதிகாரிகள் கொடுத்துள்ளனர். வெளிநாட்டவர்கள் 9 பேரும் பேரது வழக்கும் கருணை மனுவிற்கான கோரிக்கையை சர்வதேச மட்டத்தில் தூண்டியது. இந்த மரண தண்டனை கைதிகள் தற்போது இந்தோனேஷிய தீவு ஒன்றில் அமைந்துள்ள நுசங்கம்பங்கன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடும். எவ்வாறாயினும் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள பிரான்ஸ் நாட்டு பிரஜையொருவரின் மேன்முறையீட்டு பரிசீலனையில்
பரிசீலனையில் உள்ளது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்னர் அதிகாரிகள் மரண தண்டனை அறிவிப்பை வழங்க வேண்டும் என சட்டம் தெரிவிக்கின்றது.
செய்தியரங்கில் முதலாவதாக, நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் 1000 பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் பல தசாப்தங்களில் ஏற்பட்ட மிகவும் மோசமான இயற்கை பேரழிவு இது என்று கருதப்படுகிறது. விரிவான செய்தி குறிப்புடன் பிரதீபன், புனிதசீலன்.
இமயமலை பிரதேச நாடான நேபாளம் 81 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் முழுங்கியது. விளைவு 800க்கும் அதிகமானவர்களின் உயிரிழப்பு. இன்று மதியம் உள்ளூர் நேரம் சுமார் 1 மணியளவில் சில நொடிகளை நீடித்த அந்த சக்தி மிக்க நிலநடுக்கம் நாட்டையே ஆட்டி படைத்துள்ளது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல கட்டிடங்கள் உட்பட பல இடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. தலைநகர் காட்மண்டு மற்றும் பொக்காரா நகருக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில் மையம் கொண்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.8 அளவு சக்தி கொண்டதாக இருந்தது. நேபாளம் மட்டுமல்லாமல் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியின் அதிர்வலை மண்டலத்தில் இருந்த இந்திய பகுதிகளிலும் இந்த தாக்கம் உணரப்பட்டது. இந்தியாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை கிடைத்த தகவலின்படி 30க்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நேபாளத்தில் உள்ள மருத்துவமனைகள் சிரமப்படுவதாக காட்மண்டுவில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழப்புகள் மணிக்கு மணி அதிகரித்து வரும் வேளையில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்று அரசு கூறினாலும் அதில் பல சிக்கல்கள் உள்ளதாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. பல இடங்களில் பேரழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக நேபாளத்தின் செய்தித்துறை அமைச்சர் மிரேந்திர ரிஜால் பிபிசியிடம் தெரிவித்தார்.
There is a lot of damage in Gorkha, in Lamjung, and there has been damage in the capital city also. The damage is massive.
Kokra, Lamjung, Talainagar, Kathmandu utpada pala pagudigalil periya alavil baadhippugal erpattullana. Palamayana Baktipur nagarilum perum sedangal. Baadhippugal kuritha thagavalgal thodarndu vandu kondirikkindrana. Iraivan arulal tholaibesigal velai seigindrana. 3G inaippugalum Talainagaril velai seigindrana. Anal மற்ற பகுதிகளில் அப்படி இல்லை. இதுவரை நமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் சேதங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளன
என்றார் நேபாள அமைச்சர். புத்தர் பிறந்த இடமாக அறியப்படும் லும்பினியிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டாலும் அதிக பாதிப்புகள் இல்லை என லும்பினியில் உள்ள பௌத்த ஆலயம் ஒன்றின் பிக்குவாக இருக்கும் மைத்திரி தேரர் பிபிசி சிங்கள சேவையிடம் தெரிவித்தார்.
லும்பினியில் 3 தடவைகள் அதிர்வுகள் உணரப்பட்டன. அதில் முதல் தடவை ஏற்பட்ட அதிர்வு 50 நொடிகள் வரை தொடர்ந்தது. எவ்வாறாயினும் லும்பினியில் அதிக சேதம் ஏற்படவில்லை. மிக பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க புனித ஸ்தலங்கள் பல மோசமாக சேதமடைந்து தரைமட்டமாகியுள்ளன. தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள தராரா என்று அழைக்கப்படும் 9 அடுக்குகளை கொண்ட உயர்ந்த கோபுரத்தில் 8 அடுக்குகள் இடிந்து விழுந்த நிலையில் அநேகமானோர் பலியாகியுள்ளனர். இதிலும் இன்று சனிக்கிழமை என்பதால் அங்கு ஏராளமானோர் சென்றிருந்த நிலையில் இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டுள்ளது.
மீட்பு பணிகள் தொடர்கிறது. காணாமல் போனோரை தேடும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரும் படையினரும் இணைந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். காட்மாண்டு, பாசன், பக்திபூல், மகுவான்பூர், லம்துங், கொர்கா ஆகிய பகுதிகளே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எவரெஸ்ட் மலைச்சிகரத்தின் அடிவாரத்தில் உள்ள முகாம்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள மகாலு மலையடிவாரத்தில் உள்ள முகாம் ஒன்றில் உள்ள இந்திய மலையேறி அர்ஜுன் வாஜ்பாய்,
and we moved out and we saw big pieces of ice and rock coming down the spaces of Makalu.
இங்கு பூமி மிக கடுமையாக ஆட்டம் காணுவதை நாங்கள் உணர்ந்தோம். பெரிய அளவிலான ஐஸ் கட்டிகளும் கற்களும் மகாலு மலையிலிருந்து உருண்டு வந்தன. பின்னர் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட பின் அதிர்வுகளில் மிகப்பெரிய ஐஸ் கட்டி விழுவதை நாங்கள் கண்டோம். கடந்த 2 தினங்களாக இங்கு பனி பெய்து கொண்டிருக்கின்றது. மலையில் 10 லிருந்து 15 வரையிலான மலையேறுபவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை.
இந்த கடுமையான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இடிபாடுகளுக்கு கீழே மேலும் ஏராளமானோர் சிக்கியிருக்கக்கூடும் எனும் அச்சங்களும் எழுந்துள்ளன.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். நேபாளத்தில் ஏராளமான உயிர்களை பலி கொண்டுள்ள கடுமையான நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டுள்ள இந்த இயற்கை பேரழிவின் பாதிப்புகளை அந்நாடு எப்படி விரைவாக சமாளிக்கப் போகிறது எனும் கேள்விகள் எழ ஆரம்பித்துள்ள சூழலில் அங்கு அடுத்து என்ன என்பது குறித்து நேபாளத்தின் அரசியல் சமூக பொருளாதார விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்துள்ளவரும் தொடர்ந்து எழுதி வருபவருமான டாக்டர் ராஜா மோகன் அவர்களிடம் கேட்டேன்.
கடந்த 10 வருடங்கள்ல நேபாள உள்ள அரசியல் ஸ்திரத்தன்மை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரழிவு அதனுடைய அரசியல் தன்மைகளையும் சமுதாய அளவுல அதுல உள்ள அந்த ஒரு நிலைத்தன்மையையும் பாதிக்கக்கூடிய அளவுல நடந்திருக்கிற ஒரு பேரழிவுன்னு நான் கருதுறேன். இந்த சந்தர்ப்பத்துல நிலையான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு பேரழிவுல எந்த அளவுக்கு அந்த அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரிய பிரச்சனையா தான் இருக்குது. 1934 அப்புறம் இதுதான் மிகப்பெரிய ஒரு பேரழிவா கருதப்படுகிறது. இந்த பேரழிவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நேபாளல ஒரு பெரிய ஒரு தயார் நிலை இருக்க மாதிரியான சூழ்நிலை இல்ல.
இப்படியான இயற்கை பேரழிவுகளை உடனடியாக சமாளித்து தேவையான அளவுக்கு நிவாரணங்களை கொடுத்து உதவிகளை செய்யக்கூடிய அந்த வல்லமை நேபாளத்திற்கு இல்லை அப்படின்னா இந்த பேரழிவை அவர்கள் எப்படி சமாளிக்க போகின்றார்கள்? மீட்பு பணிகள்லாம் என்ன ஆகும்?
நேபாளுக்கு இரண்டு பக்கத்துல இருந்துமே இந்தியா மற்றும் சைனா இரண்டு நாடுகளுமே எல்லா விதத்திலுமே ஒரு உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில நேபாள் இந்த உதவிக்கரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. சைனால இருந்தும் பெரிய அளவுல உதவி நேபாளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தாலும் உடனடியாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டியிருக்கிறார்கள். அதை எந்த முறையில சரியான முறையில யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நேபாளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். நேபாளுக்கு இரண்டு நாடுகளுமே உதவிகரம் நீட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர்கள் எந்த நாட்டில இருந்து அதிகப்படியான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் ஒரு உரிமைத்த கருத்தோட செயல்படணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. எந்த கண்ட்ரியினுடைய நேசக்கரத்தை அதிகமா உபயோகப்படுத்துகிறார்களோ அது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மைக்காகவும் மற்றும் சமுதாயத்தை நிலைநிறுத்தி மீண்டும் கொண்டு வருவதற்காகவும் இருக்க வேண்டும் என்றால் அது வேற எந்த விதமான அரசியல் உள்நோக்கத்துடன் எந்த விதமான பயன்பாட்டுக்காகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த நேரத்துல அண்டை நாடுகளுக்கான மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலாகவும் இருக்கிறது.
இப்ப உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற சூழல்ல அடுத்து என்ன நேபாளல பாதிக்கப்பட்டவர்களால் மீண்டும் தங்களது வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எழ ஆரம்பித்து விட்டன. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
நேபாளத்தினுடைய வாழ்வாதாரம் என்பதே சுற்றுலாவை அடிப்படையாக கொண்டது. இதில் ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று, காத்மாண்டு அதிகமான மக்களினுடைய வசிப்பிடமாக இருக்கிறது. முழுமையான நாட்டினுடைய அளவிலேயே நம்ம பார்க்க போகணும் என்றால் காத்மாண்டு வேலி என்று சொல்ல சம்பந்த பள்ளத்தாக்கு மட்டுமே 25 லட்சம் மக்களை உள்ளடக்கியதாக ஒரு பகுதி. இந்த பகுதியில் அதிகமான உயிரிழப்புகள் இன்னும் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த சுற்றுலாவை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். சுற்றுலா ஸ்தலங்கள் நிறைய இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பல குடும்பங்கள் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உதவிகரம் நீட்ட முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளான கடந்த பல வருடங்கள் கடந்த 20 வருடங்களில் அதிகமான பாதிப்புக்குள்ளான நாடு தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மிக அதிகமான முறையில் கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அண்டை நாடுகளினுடைய மிகப்பெரிய உதவி தற்போது நேபாளத்துக்கு மிகப்பெரிய அவசியமான சூழ்நிலையில் உள்ளது. நேபாளத்தினுடைய எதிர்காலமே மேலும் ஒரு 2 வருட காலங்களுக்கு மிகப்பெரிய 2-3 வருட காலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிற சூழ்நிலை தான் தற்போது நிலவிருக்கிறது. இதற்கு நேபாளத்தினுடைய அரசாங்கம் தான் தகுந்த நடவடிக்கை எடுத்து மிக சரியான முறையில் அண்டை நாடுகளினுடைய உதவிகளையும் மேற்கத்திய நாடுகளுடைய உதவிகளையும் பெற்று தன்னுடைய நாட்டை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை மிக மிக அவசியம்.
நேபாள விஷயங்கள் குறித்த ஆய்வாளரும் அந்நாடு குறித்து தொடர்ந்து எழுதி வருபவருமான டாக்டர் ராஜா மோகன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் பெருந்தோட்டத் துறையில் லட்சக்கணக்கான மக்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய முன்னெடுப்பு ஒன்றை செய்துள்ளதாக அரசு கூறுகிறது. அங்குள்ள சுமார் 2 லட்சம் மக்களுக்கு சொந்த காணிகளை வழங்கும் செயல் திட்டம் ஒன்றை இன்று தொடங்கப்பட்டுள்ளது குறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இந்திய வம்சாவளிகளான மலையக தோட்டத் தொழிலாளர் குடும்பங்களுக்கு குடியிருப்பு காணி வழங்கும் திட்டமொன்று தற்போதைய அரசாங்கத்தினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்டத்துறை அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் இன்று பதுளை மாவட்டத்திலுள்ள 1000 தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு காணி உரிமை உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டது. பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே இந்நிகழ்வில் கலந்து கொண்டு காணி உரிமை உறுதிப்பத்திரங்களை கையளித்தார். தனது அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தொடர்பில் பிபிசி தமிழோசையுடன் பேசிய பெருந்தோட்டத்துறை ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம்,
200 வருட கால சரித்திரத்தை கொண்ட மலையக தமிழ் மக்களுக்கு இன்று சரித்திரத்தில் முதல் முறையாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கென சொந்த காணி பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஊடாக இதுவரை காலமும் முகவரியற்றவர்களாக சொந்த காணிக்கு உறுத்துடையற்றவர்களாக இருந்த மலையக மக்கள் இன்று முதல் சொந்த காணிக்கு உறுத்துடையவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இதன் ஊடாக அவர்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கௌரவத்தையும் இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. காணி விற்பனை செய்ய முடியாது. குடும்பத்தவர்களுக்கிடையிலே இரத்த சொந்தங்களுக்கிடையிலே மாற்றுவதற்கு அனுமதி இருக்கின்றது. 7 பேச்சு காணியை துண்டாக பிரிக்க முடியாது, ஒட்டுமொத்தமாகவே இருக்க வேண்டும். இவ்வாறான நிபந்தனைகள் தான் கூறப்பட்டது
என்றார் பெருந்தோட்டத்துறை ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம். மலையக வரலாற்றில் இந்நிகழ்வு முக்கிய சம்பவமாக இருந்தாலும் காணி உரிமை பெறுவதற்கான முன்னோடி நடவடிக்கையாகவே இதனை கருத முடியும் என்கின்றார் மலையக சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம்.
இந்த காணி உறுதி பத்திரத்திலே ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இது விற்பனை செய்வதென்றால், அதாவது இந்த வீடை திரும்ப விற்பனை செய்வதுன்னா அது திரும்பவும் அந்த தோட்டத்துறையில இருக்கின்ற எஸ்டேட் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு தான் கொடுக்கணும். இல்லாவிட்டாலும் கூட இது ஒரு பிரேக் த்ரூ. இப்ப ஒரு புரஜை என்பது வந்து அவர் வந்து தோட்ட தொழிலாளிக்கு தான் கொடுக்கணும், தோட்ட தொழிலாளர் உள்ளவர்கள் தான் வாங்கணும் என்று அந்த அவருக்கு அந்த வலியுறுத்தல செய்யக்கூடாது. தான் உழைத்து அந்த வீட்டை கட்டிய பிறகு அந்த வீடு எனக்கு சொன்னா நான் விரும்பியவனுக்கு விற்பனை செய்வேன் அப்படிங்கிற உரித்து தான் அவனுக்கு வழங்க வேண்டும். அதை விட்டு போட்டு நீ இன்னாருக்கு தான் இந்த வீடை வழங்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு உரிமை மறுப்பு. அங்க இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து அந்த தோட்டங்களை விட்டு வெளியே போய்விட்டால் இலங்கைக்கான ஒரு நிரந்தர வருமானத்தை இன்றும் தந்து கொண்டிருக்க அந்த தோட்டத்திலே இல்லாது ஒளிந்துவிடும் என்ற பயம் இருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கும் இந்த நாட்டிலே வழிநடத்துகிற கொள்கை வகுப்பவருக்கும் அந்த பயம் இருக்கின்றது. அப்ப அந்த காரணத்தாலதான் இந்த தோட்ட தொழிலாளருக்கு வழங்கப்படும் இந்த நிலம் அவர்கள் விரும்பி விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தோட்ட கூட்டுறவு சங்கத்துக்கு தான் விற்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு அடிப்படை உரிமை மறுப்பு. அப்ப ஏன் இந்த புரஜைக்கு மட்டும் உரிமை மறுப்பு? அப்ப அதற்கு காரணம் தொடர்ச்சியாக இவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலாளர் வர்க்க கூட்டத்தின் பிறக்கின்ற ஒவ்வொருத்தனும் அந்த தோட்டத்துறைக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அது நல்லது என்று கூற முடியாது. இத்தனை வருடம் காலமாக நீங்க புரஜைகளாக மட்டும் பார்க்காது தொழிலாளராக பார்த்து வந்தீர்கள். எனவே இப்பொழுது தொழிலாளர்களாக மட்டும் பார்க்காது புரஜைகளாகவும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏனைய புரஜைகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உரிமைக்கு சமனான உரிமை இதுகளில் இந்த காணி உரிமை வழங்கும் பொழுது வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது.
ஆனால் காணி உறுதி உரிமை பத்திரம் வழங்குதலில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் எதுவும் மனித உரிமை மீறல் அல்ல என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம்.
காணி உரிமை கொடுத்ததுக்கு பிறகு இந்த காணி அவங்களோட சொந்தமானது, தோட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த காணி இருக்காது. வித்து விட்டு அவங்க ரோட்ல வந்து இருக்கிறதா, தோட்ட தொழிலாளிக்கு இருக்க ஒரே ஒரு இடம் தான், இதுவரை ஒரு இடமும் இல்ல. நயமுறையை நாங்க முற்றாக ஒழிக்கணுங்கிறதுனாலதான் இந்த காணியை கொடுக்கறோம். அதுவே இதுல எந்த விதமான அடிப்படை உரிமை மீறல்ல, அவங்கள மனிதர்களாக ஏனைய சமூக சமனாக வாழ வைக்கணும் என்றுங்கிறதா எங்களுடைய எண்ணமே
என்றும் குறிப்பிட்டார் பெருந்தோட்டத்துறை ராஜாங்க அமைச்சர் கே வேலாயுதம்.
செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் மலையக பகுதியில் வாழும் மக்களின் எழுத்து இலக்கியம் குறித்து ஆய்வு செய்யும் புத்தகம் ஒன்று இன்று மாலை லண்டனில் வெளியிடப்படுகிறது. கூலித்தமிழ் எனும் தலைப்பில் மு நித்யானந்தம் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த ஆய்வு மற்றும் படைப்பு குறித்து அவருடன் பேசினார் மணிவண்ணன்.
மலையக மக்கள் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 175 ஆண்டு கால பகுதியில் மலையக மத்தியில் எழுந்த எழுத்து இலக்கியங்களை பற்றிய ஆராய்ச்சி நூல் இது என்று நான் கூறுவேன். அந்த வகையில் முதல் முதலாக கோப்பி காலத்தின் போது எழுதப்பட்ட முதலாவது புத்தகமாக அல்லது மலையக இலக்கியத்திற்கு ஒரு முதல் நூல் என்று கூறத்தக்க ஒரு நூலாக 1869 ஆண்டு ஏப்ரஹாம் ஜோசப் என்பவர் எழுதி வெளியிட்ட கோபி கிருஷி கும்மி என்ற இந்த நூலை முதலாவது நூலாக நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இதுதான் மலையக இலக்கியத்திற்கு முதலாவது ஒரு இலக்கிய அந்தத்தை தருகின்ற முதல் நூல் என்று கருதலாம்.
நித்யானந்தன், இது ஒரு புதுமையான முயற்சி. ஏனென்றால் மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரிட்டிஷாரால் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தமிழகத்தின் அடித்தளத்திலே இருந்த மக்கள். அவர்களுக்கு அந்த காலத்தில் கல்வி அறிவு என்பது மிகவும் சொற்பமாகத்தான் இருந்திருக்கும். நீங்கள் அந்த சூழலில் மலையக மக்களின் வாழ்க்கை பற்றி எழுதுகின்ற அல்லது பிரதிபலிக்கின்ற இந்த மாதிரியான எழுத்துருவாக்கங்களுக்கு அங்கே ஒரு சந்தை இருந்ததா? இந்த அந்த மாதிரியான புத்தகங்களை அங்கே விற்க முடிந்ததா? அதற்கான ஒரு மார்க்கெட் இல்லாத பொழுது இது எப்படி செய்தார்கள் என்பதை பற்றி சொல்ல முடியுமா?
நல்லது. ஏப்ராஹாம் ஜோசப் இந்த புத்தகம் உண்மையில் கோப்பியை எவ்வாறு பயிரிடுவது என்பது பற்றி ஒரு மேனுவல் கைநூல் தான் இது. ஆனால் இந்த நூலை அவர் தோட்ட துறைமார்களுடைய பண உதவியோடு அச்சிட்டிருக்கிறார். இது யாழ்ப்பாணத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியான பைண்டிங் கொடுக்கக்கூடிய புத்தகம் அது. இது இலவசமாக கங்காணிமார்களால் வாங்கப்பட்டு இந்த தொழிலாளர்கள் மத்தியிலே விநியோகிக்கப்பட்டிருக்கிறது.
அதை படித்து பலன் பெறும் அளவுக்கு அவர்களுக்கு கல்வி அறிவு இருந்திருக்கிறதா?
இல்லை. இது எழுதப்பட்ட மொழி நடை சற்று மக்கள் விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருந்தது. எனவே இது ஒரு வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டது என்று நாம் கூறுவதற்கு இல்லை. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் நாட்டு பாடல்கள் வேரோடு இருந்திருக்கின்றன. இந்த வாய்மொழி பாடல்கள், மிகச்செழுமையான பாடல்கள், இந்த கோப்பி காலத்தை ஒட்டிய பாடல்கள் எழுந்திருக்கிறது.
பொதுவாக இந்த மக்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். இப்பொழுதும் பெரிதாக முன்னேறிடவில்லை என்றாலும் அந்த காலகட்டம் இதைவிட மோசமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதே நான் முன்பு கேட்டதைப் போல இந்த மாதிரியான இலக்கிய ரீதியான மற்றும் இதழியல் ரீதியான ஜேர்னலிஸ்டிக் ரீதியான படைப்புகளுக்கு அங்கே என்ன ஒரு வரவேற்பு இருந்திருக்கும்?
உண்மையில் இந்த இங்கே நான் ஆராய்ந்த புத்தகங்கள் எல்லாமே பெருமளவு கூலித்தமிழ் என்ற இந்த தலைப்பு கூறுகின்ற புத்தகங்கள் தோட்ட துறைமார் தொழிலாளர்களோடு பேசுவதற்காக அவர்கள் மத்தியில் உலவிய தமிழ் போதினிகள் தானது. தமிழ் கைட்ஸ், தமிழ் ரீடர்.
யாருக்காக? அதாவது
வெள்ளையர்களுக்காக, தோட்ட துறைமார்களுக்காக. அவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்கள் பேசுகின்ற மொழியை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட புத்தகங்களை நான் இதில் ஆராய்ந்திருக்கிறேன்.
என்ன மாதிரியான போதனி அது? எந்த மாதிரியான தமிழை அவர்கள் வெள்ளையர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது?
அது உண்மையில் அவர்கள் ரோமன் எழுத்தில் சே இங்கே வா என்பது ஒரு புத்தகத்தின் தலைப்பு. அது INGE இங்கே VAA வா என்று இருக்கும். அது ஆங்கிலத்திலே போனால் கம்மி என்று. இந்த 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 அடிப்படையில் தான் இந்த புத்தகங்கள் அமைந்திருந்தன. இந்த கூலித்தமிழ் போன்ற போதனிகளிலே எவ்வாறு தோட்ட துறைமார்களுடைய அதிகாரம் செலுத்தப்பட்டது, அதே சமயத்தில் தொழிலாளர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக எவ்வாறு தங்களை எதிர்ப்புணர்வை காட்டினார்கள் என்பது பற்றிய அம்சத்தை இந்த கூலித்தமிழ் போதனிகளில் நான் ஆராய்ந்திருக்கிறேன். அதில் ஒன்று, அவர்கள் கமாண்டிங், அதாவது கட்டள் இடுகின்ற, ஆணை பிறப்பிக்கின்ற வாக்கியங்களாக அமைந்திருக்கின்றன. இங்கே வா, வாய்மூடு, வாய்ப்பொத்து, வீட்டுக்கு போ, இன்று வேலை இல்லை போன்ற.
அந்த காலத்திய சமூக உறவுகள், அதாவது காலனிய துறைமார்களுக்கும் இங்கே தோட்ட தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கும் இடையேயான உறவு, ஒரு சுரண்டல் ரீதியான உறவு என்பதை காட்டுகின்ற மொழி பிரயோகம் அங்கே இருந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள்.
சரியாக சொன்னீர்கள். அதே போல எவ்வாறு இந்த தொழிலாளர்கள் அதிகார நடைமுறைக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதையும் அந்த புத்தகம் பிரதிபலிக்கிறது. குறிப்பாக யார் பேசுவது என்று அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது யாரோ பேசுகிறார்கள், யார் சிரிப்பது என்று, யாரோ சிரிக்கிறார்கள். எனவே இவ்வாறு இந்த தொழிலாளர்கள் எத்தகைய எதிர்ப்பை காட்டுகிறார் என்பதை மறைமுகமாக அது கூறுகிறது.
மலையக தமிழ் மக்களின் எழுத்து இலக்கியம் குறித்து ஆய்வு செய்து புத்தகமாக வெளியிட்டுள்ள நித்யானந்தம் அவர்கள், அவரது விரிவான பேட்டியை bbctamil.com எனும் நமது இணையதளத்திலும் பிபிசி தமிழின் ஃபேஸ்புக் பக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்கள் பற்றிய தகவல்களை தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18,830 கிலோஹர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15,330 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
செம்மரம் வெட்டச் சென்ற 20 பேர் போலீசாரால் கொல்லப்பட்டது குறித்த செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், ஆந்திராவில் 20 பேர் சுடப்பட்ட விடயத்தில் மற்ற ஊடகங்களை காட்டிலும் பிபிசியே தெள்ள தெளிவான விடயங்களை தந்தது. இவ்விடயத்தில் பலியானவர்களுக்காக அனுதாபப்படுவதா, நாடகத்தை சிறப்பாக அரங்கேற்றிய ஆந்திர போலீசாரை கடிந்து கொள்வதா என்றே தெரியவில்லை. என்று நேர்மையான அதிகாரிகளும் பேராசை இல்லாத மக்களுமாக இந்தியர்கள் மாறுகிறார்களோ அன்றுதான் நாட்டில் கொள்ளையும் கொலைகளும் ஒழியும் என்கிறார்.
தமிழ்நாட்டில் இரு அர்ச்சகர்கள் தாக்கப்பட்டது குறித்த செய்தி பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், கோவில் அர்ச்சகர் ஒரு முதியவர் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது, காட்டுமிராண்டித்தனமானது, ஆனால் தமிழிசையின் கருத்து வேடிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பது போல இருக்கிறது. தமிழிசை, எச் ராஜா மற்றும் அவர்களது ஓட்டுக்குழுக்கள் தமிழகத்தில் கலகம் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார்கள் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகு தம்பி, தாலி அகற்றுதல், பூநூல் அறுப்பு போன்ற உணர்வுகளை காயப்படுத்தும் செயல்களால் சமுதாயத்துக்கு என்ன லாபம், கழகத்துக்கு பின்னடைவுதான். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இப்படி சென்டிமெண்டல் விஷயங்களை கைக்கெடுத்து திராவிட கழகம் அநியாயமாக கலைஞருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை நாசமாக்குகிறார்கள். அம்மா அவர்களுக்கு இதெல்லாம் பிளஸ் பாயிண்டாக அமைந்துவிடும் என்ற அரசியல் அரிச்சுவடி கூட இந்த வீரம் மிக்க மணிக்கு தெரியாதா? கலைஞராவது இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா? நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டோம் என்ற பெரியாரின் தம்பிகளா இவர்கள்? 1000 வீரமணி சேர்ந்தாலும் ஒரு பெரியாராக முடியாது. கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்போது வாளை பிடித்து தொங்குகிறார்கள். விநாசக்காலே விபரீத புத்தி என்கிறார்.
காவிரி நீர் மாசடைவது பற்றிய சிறப்பு தொடர் பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், பிபிசியில் ஒலிக்கும் பொலிவிழக்கும் பொன்னிநதி என்ற தொடரில் தலைப்பில் பொலிவில்லாவிட்டாலும் பெட்டகத்தில் மிகவும் பொலிவு காணப்படுகிறது. சரித்திர, புவியியல், அறிவியல் என பல தளங்களை தொட்டு செல்கிறது இந்த பெட்டகம். எமது அடுத்த சந்ததிக்கு நல்ல வாழ்வை கல்வி மூலம் மட்டும் கொடுத்துவிட முடியாது. சூழல் மாசடைவதையும் தடுக்க முயற்சி எடுக்க வேண்டும். பலரின் கண்ணீரை துடைத்த காவிரி இன்று மாசடைந்து கண்ணீர் விடுகிறாள். அவள் கண்ணீரை துடைக்க தமிழக மக்கள் முன்வருவார்களா? அப்படி வந்தால் அது பிபிசிக்கு வெற்றிதான் என்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், காவிரி நதிநீர் மாசு அடைவதால் நதிநீர் ஓரத்தில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் படும் கஷ்டங்களையும் அவர்கள் கூறும் ஆதங்க வார்த்தைகளையும் கேட்கும்போது மனதிற்கு வேதனை அளிக்கின்றது. மக்கள் தொகையும் தொழிற்சாலைகளும் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சினையை சீர் செய்வது என்பது சாத்தியமற்ற செயலாகும். அவரவர் முடிந்தவரை சுகாதாரத்துடன் வாழ வழிவகை செய்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிறார்.
இங்கே லண்டனில் திப்பு சுல்தானின் ஆயுதங்கள் 6 மில்லியன் பவுண்டுகளுக்கு ஏலம் போன செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் கோலார் தங்கவயல் தியாகராஜ் சீதாராமன், ஆயுதங்கள் 6 மில்லியன் பவுண்டுக்கு ஏலம் போனதாம், அந்த பணத்தை கர்நாடக கஜானாவுக்காக கொடுக்கப் போகிறார்கள், இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட ஆயுதங்கள் 6 மில்லியன் பவுண்டுக்கு ஏலம் போனதா என்று கேட்கிறார்.
இலங்கை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கைது என்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் VT ரவிச்சந்திரன், பசிலின் இந்த கைது நடவடிக்கை தற்போதைய இலங்கை அரசின் சூப்பர் நாடகம் என்பது மட்டும் தெளிவாகிறது. இலங்கையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இனி தமிழர்களுக்கு திருப்பதி லட்டும் பழனி பஞ்சாமிர்தமும் தான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் விண்ணாங்கு, இலங்கையின் பிரச்சனை இதுவல்ல, இவற்றை பூதாகரமாக்கி உண்மையான பிரச்சனைகள் மூடி மறைக்கப்படுகின்றன என்கிறார்.
பாலியல் தொழிலை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், ஆதிகாலம் தொட்டே இருந்து வந்தாலும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படக்கூடாது. பெண்கள் உழைத்து தன்மானத்துடன் வாழ வழி செய்ய வேண்டும். பாலியல் தொழிலாளர்களை அரசும் காவல்துறையும் மனிதாபிமானத்துடன் நடத்துவது அவசியம் என்கிறார்.
இந்தியாவின் மகள் என்ற ஆவணப்பட சர்ச்சை பற்றி எழுதும் ஈரோடு நேயர் MC பூபதி, முறையான அனுமதி இல்லாமல் இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தால் அல்லது வெளியிடப்பட்டிருந்தால் அது தவறுதான் என்கிறார்.
காமராஜர் விஷயத்தில் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் EVKS இளங்கோவனுக்கும் இடையே எழுந்த சர்ச்சை பற்றி எழுதும் வேலூர் நேயர் JD மூர்த்தி, இளங்கோவனுக்கு வயதாகிவிட்டாலும் அவரிடம் உள்ள கோபம் குறையவில்லை. இப்போது இவர்களின் சர்ச்சையில் சிக்கிய காமராஜர் முன்பு காங்கிரஸ் உடைந்த போது இந்திராவுக்கு எதிரான அணியில் இருந்தவர்தான். காங்கிரஸ் கட்சி உருவான போது இருந்த பார்வை தேச பார்வை, இப்போது இருக்கும் பார்வை குடும்ப பார்வை என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர் நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். இனி தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
நேபாள தலைநகர் காத்மண்டுவிற்கு அருகே ஏற்பட்ட பேரழிவை தந்த பூகம்பத்தில் 1000 பேர் வரையிலானோர் பலியாகியுள்ளனர். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியுள்ளனர். 7.8 அளவிலான இந்த பூகம்பம் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்களை நிர்மூலமாக்கிவிட்டது. அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ள நேபாள அரசாங்கம் தமக்கு சர்வதேச உதவி தேவை என்று கோரியுள்ளது. வட இந்தியாவிலும் பல கட்டடங்கள் இடிந்துள்ளன. 30-க்கும் அதிகமானோர் அங்கு பலியாகியுள்ளனர். திபெத்திலும் வங்கதேசத்திலும் 7 பேர் பலியாகியுள்ளனர். இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தலுக்காக மரண தண்டனை வழங்கப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் 9 பேர் உட்பட 10 பேரில் குறைந்தது 2 பேருக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்குவதற்கு முறையான அறிவிப்பை இன்று சனிக்கிழமை இந்தோனேஷிய அதிகாரிகள் கொடுத்துள்ளனர். இந்த மரண தண்டனை கைதிகள் தற்போது இந்தோனேஷிய தீவு ஒன்றில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.